சகோதரிகளே, நீங்கள் இந்த நாளிலே எல்லோரும் வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
In spite of all that Brother Victor has just said, I see all of us are ordinary brothers.
சகோதரர் விக்டர் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் எல்லோருமே சாதாரண சகோதரர்களாக தான் நான் பார்க்கிறேன்.
When we get to heaven,
நாம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது
we will see, you know, huge crowds of millions of people.
திரளான திரள் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை நாம் பார்ப்போம்.
And as we stand there, we will only see the heads of many people. We won't even see their faces.
நாம் அப்படி நிற்கும் பொழுது அநேகருடைய தலைகளை தான் பார்க்க முடியும், முகங்களை கூட பார்க்க முடியாது.
And nobody will be standing out. Paul, Peter, they'll all be in that crowd only.
எல்லோருமே அந்த கூட்டத்தில் தான் இருப்பார்கள், பேதுரு, பவுல், எல்லோருமே.
There's only one person who will be in front on the throne.
சிங்காசனத்திலே முன்பாக இருக்கிற ஒரு ஒரே நபர் தான்.
And we'll all be singing that Jesus alone is worthy.
நாம் எல்லோருமே இயேசுவே பாத்திரர் என்று பாடுவோம்.
We must always live with that longing in our heart.
நாம் எப்பொழுதுமே நம் இருதயத்திலே அப்படிப்பட்ட வாஞ்சியோடு ஜீவிக்க வேண்டும்.
I think of that many times in my life.
நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக தடவை இதை எண்ணி பார்ப்பேன்.
How it will be when I stand before the Lord in heaven.
நித்தியத்திலே நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அது எப்படி இருக்கும்?
He examines my life and reviews my whole earthly life.
அது என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்கிறது. என்னுடைய முழு வாழ்க்கையும் அங்கே அன்னைக்கு வெளியரங்கமாகும்.
Which is all recorded in my memory.
அதெல்லாம் என்னுடைய மனதிலே பதிவாகி இருக்கிறது.
From the time I was born again, it's all there.
நான் மறுபடியும் பிறந்ததிலிருந்து எல்லாம் இங்கே இருக்கிறது.
What happened before that, God has blotted out.
அதற்கு முன்பாய் நடந்த காரியங்களை எல்லாம் தேவன் சுத்திகரித்து விட்டார்.
But there's a recording of everything, every single day in the last 62 years since I was born again in my memory.
நான் மறுபடியும் பிறந்த 62 ஆண்டுகள், கடந்த 62 ஆண்டுகளுடைய எல்லா நிகழ்வுகளும் என்னுடைய மனதிலே பதிவாகி கொண்டிருக்கிறது.
Not only what I did and said,
நான் சொன்னது பேசினது மாத்திரமல்ல,
but what I thought,
நான் சிந்தித்தது,
my attitudes to people which people cannot see,
ஜனங்கள் பார்க்க முடியாத ஜனங்கள் மேல் என்னுடைய மனப்பான்மை,
and the motive with which I do anything.
நான் எதை செய்தாலும் எந்த நோக்கத்தோடு செய்கிறேன் என்கிற நோக்கம்,
all that is recorded in the memory.
அதெல்லாம் அந்த மனதிலே பதிவாகி கொண்டிருக்கிறது.
And yours also.
உங்களுக்கும் அப்படித்தான்.
And when Jesus comes back, that will be played on the screen for everybody in the world to see.
இயேசு மறுபடியும் வரும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கும்படியாய் அது அந்த வீடியோ ஓட்டி பார்க்கப்படும்.
And the Bible says in that day we should not be ashamed.
வேதம் சொல்கிறது நாம் அந்த நாளிலே வெட்கமடைய கூடாது.
We must have boldness.
நமக்கு தைரியம், நம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Say yes Lord, play the video so that people can see what you did in my life.
ஆமாண்டவரே, அந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணுங்க, என் மூலமாய் நீர் செய்த காரியத்தை ஜனங்கள் பார்க்கட்டும் என்கிற தைரியம் வேண்டும்.
Not what I did.
நான் செய்த காரியம் அல்ல.
But what a work you could do in a sinner like me to save me and change me.
பாவியாகிய என் மேல் நீர் எப்படிப்பட்ட கிரியை செய்ய முடியும்? என்னை ரட்சித்தீர், என்னை மாற்றினீர்.
I often think about that.
நான் இதை குறித்து அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன்.
I say, Lord, I don't want to be ashamed in that day.
நான் சொல்கிறேன், ஆண்டவரே, அந்த நாளிலே நான் வெட்கமடைய கூடாது. ஆண்டவரே,
I don't want to be seen in that day as one who gave people an impression that I was a very serious Christian.
நான் ஒரு சீரியஸான கிறிஸ்தவன் என்ற தோற்றத்தை நான் மக்களுக்கு கொடுத்தவனாக அந்த நாளிலே காணப்படக்கூடாது.
Whereas in my private life or home life, I was very careless.
என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நான் அஜாக்கிரதையா இருந்திருக்கிறேன் என்று இருக்க கூடாது.
That'll put me to shame.
அது என்னை வெட்கப்படுத்தும்.
More than the shame,
வெட்கத்தை காட்டிலும்
இட் வில் கிரீவ் த ஹார்ட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் சோ மச்.
தேவனுடைய இருதயத்திற்கு அது அவ்வளவாய் துக்கத்தை உண்டு பண்ணும்.
தி அதர் திங் ஐ ஆஃபன் மெடிடேட் ஆன், ஒன் இஸ் திஸ் த ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தி அதர் இஸ் த கிராஸ் வேர் ஜீசஸ் டைட்.
நான் அடிக்கடி தியானிக்கிற இரண்டு காரியங்கள், ஒரு காரியம் இப்பொழுது நான் சொன்னதே நியாயத்திருப்பு நாள், இன்னொரு நாள் இன்னொரு காரியம் சிலுவையிலே இயேசு மரித்தாரே அந்த சிலுவை.
Right from the time I was born again, I meditated much on what Jesus suffered for my sin.
நான் மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து இயேசு எனக்கா எவ்வளவு பாடுபட்டார் என்று அடிக்கடி தியானிக்கிறேன்.
Turn with me to John's Gospel chapter 12.
சேர்ந்து யோவான் 12 திருப்புங்கள்.
We read in verse 20.
20 வசனத்திலே வாசிக்கிறோம்.
There were some Greeks who came up to worship at the feast.
பண்டிகையில் ஆராதனை செய்து வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள்.
In those days, the Greeks were the most advanced and the richest people on earth.
அந்த நாட்களிலே கிரேக்கர்கள் மிகவும் வளர்ந்தவர்கள், ஐஸ்வர்யவான்களாக இருந்தவர்கள்.
The Romans were the ones with great power in those days.
ரோமர்கள் அந்த நாட்களிலே அநேக வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தார்கள்.
But the most educated and cultured were the Greeks.
ஆனால் அதிகம் படித்தவர்கள், கலாச்சாரம் தெரிந்தவர்கள் கிரேக்கர்களாக இருந்தார்கள்.
That's why the New Testament was first written in Greek.
ஆகவேதான் புதிய உடன்படிக்கை முதலாவதாக கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது.
Something like the way people admire America today.
இந்த நாளிலே எப்படி ஜனங்கள் அமெரிக்காவை மெச்சிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களாய் கிரேக்கர்கள் இருந்தார்கள்.
The Greeks, we can say, were very important people and they are coming to the feast.
கிரேக்கர்கள் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான ஜனங்கள், அவர்கள் பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள்.
And they come to Philip in verse 21 and say, we want to see Jesus.
அவர்கள் 21வது வசனத்திலே பிலிப்பிடத்திலே வந்து நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னார்கள்.
So Philip and Andrew, verse 22, came to Jesus and told him, hey, there are some very important Greek people who want to come and meet you.
ஆகவே 22வது வசனம், பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசுவினிடத்தில் வந்து அதை அறிவித்தார்கள், இயேசுவே மிகவும் முக்கியமான கிரேக்கர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள்.
They are not like the poor people here.
இங்க இருக்கிற ஏழை ஜனங்கள் போல அவர்கள் அல்ல.
And Jesus had no desire to meet them.
அவர்களை சந்திக்கும்படி இயேசுவுக்கு ஒரு விருப்பமும் இல்லை.
He was not excited that some very important people wanted to meet him.
மிகவும் முக்கியமான ஜனங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று இயேசு பரவசம் அடையவில்லை.
It's very difficult to find a servant of God like that today.
இப்படி இந்த நாளிலே இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம்.
Today if some important man comes to see a preacher, oh, he will drop everything and go and meet him.
இந்த நாளிலே ஒரு முக்கியமான நபர் ஒரு பிரசங்கியாரை சந்திக்க வந்தால் அந்த பிரசங்கியார் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு அவரை சந்திக்கும்படி செல்வார்.
But Jesus was not bothered by all these things.
ஆனால் இயேசு அதை கொடுத்தெல்லாம் அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை.
He said in verse 23, the hour has come, my father is going to glorify me. That's the most important thing.
இயேசு 23வது வசனத்திலே அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது.
That means my father is going to glorify me. That's more important than all these earthly important people.
இந்த பூமிக்குரிய ஜனங்களை காட்டிலும் பிதா என்னை மகிமைப்படுத்த போகிறார், அதுதான் முக்கியம் என்று சொன்னார்.
Jesus' whole life was lived to please his heavenly father.
இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையும் தம்முடைய பிதாவை பிரியப்படுத்தும்படியாகவே இருந்தது.
That's why his life was such a blessed life.
ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது.
When he says follow me, that's how we must live.
என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்பொழுது நாமும் அப்படிதான் ஜீவிக்க வேண்டும்.
So when he said I'm going to be glorified now, the son of man will be glorified, verse 23.
23வது வசனம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது, நான் மகிமைப்பட போகிறேன் என்று இயேசு சொன்னபொழுது.
What is he talking about?
எதை குறித்து அவர் பேசினார்?
Not about his ascension, about the cross.
அவர் உயர்த்தப்படப் போகிறாரே அதை குறித்து அல்ல, சிலுவையை குறித்து பேசினார்.
He says in verse 24.
24வது வசனம்.
And this is a message for all those important Greek people who have come.
மிகவும் முக்கியமான கிரேக்க ஜனங்கள் வந்தார்களே அவர்களுக்கான செய்தி இது.
if a grain of wheat remains alone, nothing will come out of it.
கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அதிலிருந்து ஒன்றும் வராது.
But if it dies, falls into the ground, covered by the earth, invisible, dies, then it will bring forth much fruit.
ஆனால் அது நிலத்தில் விழுந்து மண்ணினால் மூடப்பட்டு செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
Now, most preachers do not want to be covered by the mud so that nobody sees them.
அநேக பிரசங்கியார்கள் மண்ணை போட்டு மூடி உடுத்து யாரும் பார்க்க முடியாது என்ற நிலைமைக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
They want to be seen with the light shining on them in the platform.
அவர்கள் மேடையிலே நிற்கும்போது முகத்திலே பிரகாசமாய் வெளிச்சம் வரும்படியாய் எல்லாரும் பார்க்கும்படியாய் இருக்க விரும்புகிறார்கள்.
Jesus was not like that.
இயேசு அப்படிப்பட்டவராய் இல்லை.
When he healed a blind man, he said, "Don't tell anybody."
குருடரை சுகமாக்கின பொழுது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்.
Even somebody raised somebody from the dead, he said, "Don't tell anyone."
மரித்தோரை உயிரோடு எழுப்பின பொழுதும் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்.
Have you ever heard of such a man like that today?
இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
Who does a miracle and says, "Don't tell anyone. I don't want anyone to know that the Lord used me to do something."
அற்புதத்தை செய்துவிட்டு தேவன் என்னை பயன்படுத்தி இதை செய்தார், யாரிடத்திலும் அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற மனுஷனை கண்டதுண்டோ?
That is why God cannot commit himself to many people.
ஆகவே தான் தேவன் அநேக இடத்திலே தம்மை நம்பி ஒப்பு கொடுக்க முடியாதவராய் இருக்கிறார்.
Because whenever God does some small thing, they immediately take the glory and credit to themselves.
தேவன் அவர்களை பயன்படுத்தி சிறிய காரியத்தை செய்யும் பொழுதும் மகிமையை தாங்களே எடுத்துக் கொள்கிறார்கள், அதன் பலனை தாங்களே எடுத்துக் கொள்கிறார்கள்.
They are not willing to fall into the ground and die and be buried.
நிலத்தில் விழுந்து அவர்கள் மூடப்படுவதற்கு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
So that's why there's not much fruit.
ஆகவேதான் அநேக கனிகள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
Today we read of many mega churches with 30,000 people and all attending on Sunday.
ஞாயிற்றுக்கிழமையில 30,000 பேர் கலந்து கொள்ளுகிற பெரிய பெரிய சபைகளை குறித்து கேள்விப்படுகிறோம்.
I am not impressed by any of them.
அதை குறித்தெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை.
Jesus could have had a church of 100,000 or 1 million people.
ஆண்டவர் 100,000, 1,000,000, 1,000,000 கூட்டமான சபையை கட்டியிருக்க முடியும்.
But he would always drive away people.
ஆனால் அவர் எப்பொழுதும் ஜனங்களை அனுப்பிவிடுவார்.
Many times you read.
அநேக தடவை எப்படி வாசிக்கிறோம்.
Take your time. Luke 14, John 6. He was always driving away people.
லூக்கா 14, யோவான் 6, எல்லா இடங்களிலும் இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டார் என்று வாசிக்கிறோம்.
Always making the number smaller, not bigger.
எண்ணிக்கை எப்பொழுதும் குறைவாக்கினார், பெரிதாக அல்ல.
And that's one of the things I decided from the beginning in our churches.
நம்முடைய சபையிலே நாம் ஆரம்பத்திலே நாம் தீர்மானித்த காரியம் அது ஒன்று.
I say so many people come here because they want to listen to Zach Poonen.
அநேக ஜனங்கள் சகரேபுணன் அவருடைய செய்தியை கேட்கும்படி வருகிறார்கள்.
They have no interest in their private life to fall into the ground and die.
அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நிலத்தில் விழுந்து மரிப்பதற்கு அவர்கள் விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
Their daily life in their home life.
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தினந்தோறும் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே.
I am not interested in such people.
அப்படிப்பட்டவர்களிடத்தில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை.
I am not excited if somebody wants to listen to me.
என்னுடைய செய்திக்கு செவி சாய்க்க விரும்புவர்களை பார்த்து நான் பரவசம் அடைவதில்லை.
What's the use of that if he lives a carnal life and finally goes to hell?
மாம்சீகமான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாய் நரகத்துக்கு போவானால் செய்தியை கேட்பதினால் என்ன பலன்?
Jesus is also not excited that some Greek people came to see him.
இயேசுவும் கிரேக்கர்கள் வந்து என்னை பார்க்க வந்தார்கள் என்று பரவசம் அடையவில்லை.
He said, "Tell them all to fall into the ground and die."
இயேசு சொன்னார், அவர்கள் எல்லாத்திலும் நிலத்தில் விழுந்து மரிக்கும்படி சொல்லுங்கள்.
There's no difference between you and the people in the jungles who are not civilized.
உங்களுக்கும் இந்த கிரேக்கர்களுக்கும் காட்டிலே வாழ்கிற காட்டுவாசிகளுக்கும் வித்தியாசம் அல்ல என்று இயேசு சொன்னார்.
All are the same before God.
தேவனுக்கு முன்பாக எல்லாம் சமமாக இருக்கிறார்கள்.
You Greeks, just because you got some education, don't think that you are more valuable to God.
ஓ கிரேக்கர்கள், கொஞ்சம் படித்ததினால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்தவர்கள், விலையர் பெற்றவர்கள் என்று எண்ண வேண்டாம்.
Fall into the ground and die.
நிலத்தில் விழுந்து மரி.
then some eternal fruit will come from your life.
அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நித்தியமான பலன் உண்டாகும்.
In 1975 January
1975 ஜனவரியிலே
about 16 years after I was born again
நான் மறுபடியும் பிறந்து 16 ஆண்டுகளுக்கு பின்பாக
I was seeking God
நான் தேவனை தேடினேன் தேவனை தேடிக் கொண்டிருந்தேன் தேவனை தேடிக் கொண்டிருந்தேன்
In January 1975 God filled me with the Holy Spirit
ஜனவரி 1975 தேவன் என்னை ஆவியினால் அபிஷேகித்தார்
That is not just a once for all experience you must have to be filled with spirit every day
அது ஒரு முறை நடக்கிற அனுபவம் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்
But just like a birth there is a beginning
ஆனால் ஒரு பிறப்பு இருக்கிறது போல ஒரு ஆரம்பம் எல்லாத்துக்கும் இருக்கிறது
Like the apostles were filled with the holy spirit many times but it started on the day of pentecost
அப்போஸ்தலர்கள் அநேக தடவை ஆவியினால் அபிஷேகப்பட்டார்கள் ஆனால் பெந்தகோஸ்தே நாளிலே அது ஆரம்பித்தது
and something happened after the day of pentecost
பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடந்தது
that's when the church began to be built
அங்கே அப்பொழுதுதான் சபை கட்ட ஆரம்பிக்கப்பட்டது
I found in my own life also
என்னுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நான் பார்க்கிறேன்
from that time god began to show me truths in the bible about overcoming sin
அந்த நாளிலிருந்து வேதத்திலிருந்து பாவத்தின் மேல் ஜெயம் என்ற சத்தியங்களை தேவன் காண்பிக்க ஆரம்பித்தார்
and how we can have come into a life where the holy spirit helps me to live this godly life
பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ எப்படி உதவி செய்கிறார் என்ற சத்தியத்தை காண முடிந்தது
when I said lord what shall I do for you I need to do some work for you
ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது
Can I share this message go here and there and travel and preach and tell people about this
இந்த செய்தியை அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் பண்ணி எல்லாரிடத்திலும் இந்த செய்தியை சொல்லவா
and very clearly I still remember what the lord said to me was this
தேவன் என்னிடத்திலே மிக தெளிவாய் கூறின காரியம் இன்றும் ஞாபகம் இருக்கிறது
just fall into the ground in bangalore and die
பெங்களூர்லே அந்த நிலத்திலே விழுந்து நீ மரித்து விடு
வெரி கிளியர்லி 1975
1975 மிகவும் தெளிவாய் அந்த செய்தி வந்தது
till then I was traveling so many places around the world as a preacher
அந்த நாள் வரை உலகம் அனைத்தும் ஒரு பிரசங்கியாராய் அநேக நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன்
even before 1975
1975 க்கு முன்பாகவே
the lord said give up all that fall into the ground and die
ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் விட்டுவிட்டு நிலத்தில் விழுந்து மரித்து விடு
and I said okay I'll do that
ஆண்டவரே சரி ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் என்று சொன்னேன்
I did not accept any more invitations I did not travel anywhere
எந்த அழைப்பையும் அந்த நாளிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கேயும் நான் பயணம் பண்ணவில்லை
and I started meeting in my house with two or three people
இரண்டு மூன்று ஜனங்களோடு சேர்ந்து என்னுடைய வீட்டிலே நான் கூட ஆரம்பித்தேன்
People couldn't understand that.
ஜனங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
Many people who had already heard me saying, what's happened? Is Brother Zach backslidden or what?
நான் ஏற்கனவே பிரசங்கித்ததை கேட்ட அநேக ஜனங்கள் சகோதரர் சகரியாப்பனன் பின்வாங்கி விட்டாரா என்றெல்லாம் கேட்டார்கள்.
He's not traveling like before.
முன்னாடி பயணம் பண்ணது போல இப்பொழுது பயணம் பண்ணவில்லையே.
My father was a God-fearing man.
என்னுடைய தகப்பன் ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன்.
He wanted me to become a big officer in the navy.
நேவியில் ஒரு பெரிய அலுவலகராய் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்.
He only encouraged me to join.
அவர்தான் நேவியில் சேரும்படி என்னை உற்சாகப்படுத்தினார்.
But one day when I told him I'm leaving my job to serve the Lord.
ஒரு நாளிலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நான் வேலையை ராஜினாமா பண்ணுகிறேன் என்று சொன்னபொழுது
Very happy.
அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார்.
He knew that is better. He knew that was better.
அவர் அது மேன்மையான காரியம் என்பதை அறிந்திருந்தார்.
Then when he saw me traveling and being very famous preaching here and there he was very happy.
நான் அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் பண்ணி ஒரு பிரபலமான பிரசங்கியாராய் அவர் பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார்.
But then when he saw that I gave up all that and was meeting with 4 or 5 people in my house.
நான் அதையெல்லாம் விட்டுவிட்டு 4-5 ஜனங்களோடு வீட்ல கூடி வருகிறதை பார்த்த பொழுது
He said, "Son, what are you doing?"
ஒரு இடத்துல மகனே நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார்.
You can be like Billy Graham going around the world and you're sitting here with 3-4 people in your house.
நீ ஒரு பில்லி கிராம் போல உலகம் எங்கும் சென்று நீ பிரசங்கிக்கலாம், ஆனால் 4-5 ஜனங்களோட வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ற?
I said, no, Dad, I'm not called to be like Billy Graham. I'm called to build a church.
நான் சொன்னேன், இல்லப்பா நான் பில்லி கிரகம் போல இருக்க அழைக்கப்படவில்லை, நான் சபையை கட்டுமுடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன்.
He loved me and desired the best for me.
அவர் என்னை நேசித்து எல்லாம் எனக்கு நன்றாக செல்ல வேண்டும் என்று விரும்பினார்.
And he was happy with he wasn't happy with what I was doing because he thought I was wasting my time sitting with few people.
ஒரு சில ஜனங்களோடு உட்கார்ந்து என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறேன் என்று சொல்லி என்னை குறித்து அவ்வளவு சந்தோஷமாய் அவர் இல்லை.
But he went to heaven 40 years ago.
ஆனால் 40 வருடங்களுக்கு முன்பாக அவர் பரத்துக்கு சென்றார்.
Today, if he can see from heaven,
இந்த நாளிலே அவர் பரலோகத்திலிருந்து காண முடிந்தது என்றால்,
he will say, son, you were right, I was wrong.
அவர் சொல்வார், மகனே நீ சரி நான் தவறு என்று சொல்வார்.
Sometimes what we do others cannot understand.
சில சமயங்களே நாம் செய்வதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது.
You must be sure that you are following in the footsteps of Jesus.
நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம் என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும்.
Where did I hear a voice of God saying to me, fall into the ground and die?
நிலத்திலே விழுந்து மரி என்று தேவனுடைய சத்தத்தை நான் எங்கே கேட்டேன்?
It is not like a voice from heaven.
பரத்திலிருந்து வந்த சத்தம் எல்லாம் இல்லை.
I read it in John 12:24.
அதை யோவான் 12:24 வாசித்தேன்.
The Lord impressed it to my heart.
தேவன் என்னுடைய இதயத்திலே அதை பதிய வைத்தார்.
That's what I want you to do.
இதுதான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Because I want much fruit in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கனி உண்டாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So I said, okay, I'll do that.
நான் அதை செய்வேன் என்று சொன்னேன்.
It's a parable from nature. You know, every farmer knows that.
இது இயற்கையிலிருந்து எல்லா விவசாயிக்கும் தெரியும். இயற்கையிலிருந்து சொல்லப்பட்ட ஓமை.
In the paddy fields, they sow rice.
நிலத்திலே அரிசி விதைப்பார்கள், நெல்லை விதைப்பார்கள்.
And it's all goes underground.
அதெல்லாம் உள்ள போகும்.
If it's just on the surface, nothing will grow.
மேல இருந்ததுன்னா எதுவுமே வளராது.
Whether it's a tree or a plant or a seed.
அது ஒரு மரமா இருந்தாலும், ஒரு விதையா இருந்தாலும், ஒரு செடியா இருந்தாலும்,
it has to go under the ground.
நிலத்துக்குள்ளாய், நிலத்துக்கு கீழே செல்ல வேண்டும்.
You put a plant, if you want to plant any tree, you put the seed under the ground.
ஒரு செடி வளர வேண்டுமா, அந்த விதையை நிலத்துக்குள்ளாய் புதைத்து வைப்பீர்கள்.
Cover it up.
அதை மூடி வைக்க வேண்டும்.
Any days and weeks, nothing happens. You don't see anything.
அநேக நாட்கள் வாரங்களாய் ஒன்றும் நடப்பதில்லை, ஒன்றையும் நீங்கள் காண்பதில்லை.
Then it starts coming out 100 times more than what you put inside.
நீங்க உள்ள போட்டதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாய் வெளியே வர ஆரம்பிக்கிறது.
That's how Jesus lived and died.
இயேசு அப்படிதான் வாழ்ந்து மரித்தார்.
He never traveled to Africa or China or America or any of these places.
ஆப்பிரிக்காவுக்கு, சைனாவுக்கு, அமெரிக்காவுக்கு இந்த எந்த இடங்களுக்கும் அவர் பயணம் பண்ணவில்லை.
He came to save the world but he never traveled all around the world.
அவர் உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார், ஆனால் உலகம் எங்கும் அவர் பயணம் செய்யவில்லை.
Only once or twice he went outside the nation of Israel.
இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் சென்றார்.
And Israel was one of the smallest countries in the world.
உலகத்திலே இஸ்ரேல் மிகவும் சிறிய நாடு.
Imagine the savior of the world comes to the smallest country in the world, never travels outside there.
உலகத்தின் இரட்சகர் சிறிய நாடா இஸ்ரேலுக்கு வந்தார், அதை விட்டு வெளியே எங்கேயும் பயணம் பண்ணவில்லை. இதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள்.
And when he does a miracle, he tells people, don't tell anybody.
அவர் அற்புதம் செய்த பொழுது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்.
He says, I am only interested in those who love me more than their father, mother, brother, sister, wife and children.
தன்னை காட்டிலும் என்னை பிள்ளைகளை, மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், தகப்பனையும் தாயையும் காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறவர்களே தான் நான் விருப்பமுள்ளவராக
இருக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஜனங்களை தான் நான் அழைக்கிறேன்.
Others can do whatever they want.
மற்றவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்யட்டும்.
See Luke 14.
லூக்கா 14 பாருங்கள்.
when a great crowd came to Jesus,
திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்திலே வந்தார்கள்.
In verse 25.
அதை 25வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
Large crowds were going along with him.
அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்ணி போகையில்,
if that happened to today's preachers,
இந்த சம்பவம் இன்றைய பிரசங்கியார்களுக்கு நடக்குமானால்,
they will say so many nice things to them.
அவர்களிடத்தில் அநேக நல்ல காரியங்களை பேசுவார்கள்.
I'm so happy that you all have come to listen to me.
ஓ, நீங்கள் எல்லா இடத்துல செவி சாய்க்க வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
May the Lord bless all of you.
தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
And now they'll announce, now some people will come with bags to collect your offerings.
அறிவிப்பு கொடுப்பாங்க, வந்து இப்பொழுது காணிக்கை பையோடு வந்து காணிக்கை வசூலிப்பாங்க.
And then we will preach the message.
பின்பாக செய்தியை பிரசங்கிப்போம்.
Jesus was so different in all his meetings. He never passed a bag anytime.
இயேசு முற்றிலும் வித்தியாசமானவராய் இருந்தார். அவர் கூட்டங்களிலே எங்கேயும் காணிக்கை பைய அனுப்பவில்லை.
That's why we don't do it in any of our CFC churches.
ஆகவே தான் எந்த CFC சபையிலும் நாங்கள் அதை செய்வதில்லை.
Instead of all that, he said, you must hate, verse 26, your father, mother, wife, children, brothers, sisters, and be my disciple.
இது மத்தியிலே அவர் சொன்னார், யாதொருவனின் இடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க
மாட்டான்.
பெரிய கூட்டம் ஜனங்கள் அவரிடத்திலே செவிசாய்க்க வந்த பொழுது யாராவது பிரசங்கியார் அப்படி சொல்லுவாரா?
When we started CFC in Bangalore in 1975,
1975 CFC பெங்களூரில் ஆரம்பித்த பொழுது,
the first messages we preached for many many weeks were the three conditions of discipleship mentioned here.
அநேக வாரங்களாய் நாங்கள் முதலாவது பிரசங்கித்த பிரசங்கம் சீஷத்துவத்தின் மூன்று நிபந்தனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் பிரசங்கித்தோம்.
Please don't think you can be a part of this church. I said, if you love your father or mother or wife or children or brothers sisters more than Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நீங்கள் நேசித்தால் இந்த சபையிலே நீங்கள் ஒரு சீஷராக இருக்க முடியாது என்று சொன்னேன்.
Go and find some other church.
வேறு சபையை கண்டுபிடிங்கள்.
This is not the place for you.
உங்களுக்கு இது இடம் அல்ல.
How many people do you think will come?
எத்தனை ஜனங்கள் அப்படி பேசினால் வருவார்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
Many many years, very few.
அநேக ஆண்டுகள் வெகு சிலரே இருந்தார்கள்.
I said, Lord, I will not change my message. Even if the number is less and less, I will not change my message.
ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இருக்க எண்ணிக்கை இன்னும் குறைவானாலும் என்னுடைய செய்தியை நான் மாற்ற மாட்டேன்.
And I have not changed that message in 47 years.
47 ஆண்டுகளாய் அந்த செய்தியை நான் மாற்றவில்லை.
Number one condition is,
முதலாவது நிபந்தனை,
you have to love Jesus more than all the people on the earth.
பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும்.
To examine yourself every day and see if somebody else's you started loving them more than Christ.
ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இயேசுவை காட்டிலும் அதிகமாய் வேற யாராவது நேசிக்க ஆரம்பித்து விட்டோமோ.
I'll tell you something, if you love Christ like this, you will love your wife much better.
கிறிஸ்துவை இப்படியாய் நீங்கள் நேசித்தால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், மனைவியை இன்னும் அதிகமாய் நீங்கள் நேசிப்பீர்கள்.
You'll love your children much better.
இன்னும் அதிகமாய் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்கள்.
Those who love their wife more than they love Jesus end up fighting with their wife.
இயேசுவை காட்டிலும் மனைவியை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் தான் மனைவியோடு சண்டையிலே முடிக்கிறார்கள்.
If you love Jesus more than your wife, you'll never fight with your wife even once.
உங்கள் மனைவியை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசித்தால் மனைவியிடத்திலே ஒரு முறை கூட நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள்.
But Jesus is showing us the best way to lead a family life.
ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான வழியை இயேசு இங்கே காண்பித்திருக்கிறார்.
You love your children more than you love Jesus Christ, I guarantee your children will go astray.
இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தால் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்கள் பிள்ளைகள் வழிவிலகி போவார்கள்.
My children are all following the Lord today.
இந்த நாளிலே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனை பின்பற்றுகிறார்கள்.
Because both my wife and I decided we will love Jesus Christ more than we love our children.
ஏனென்றால் நானும் என்னுடைய துணைவியாரும் இதை தீர்மானித்தோம், பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிப்போம் என்று தீர்மானித்தோம்.
Our children knew that.
எங்கள் பிள்ளைகளும் அதை அறிந்திருந்தார்கள்.
If you do something against what the word of God teaches, I'm going to correct you.
ஆண்டவர் வசனத்துக்கு விரோதமாக ஏதாவது நீங்கள் செய்தால் நான் சிச்சிப்பேன்.
Because I love Jesus more than I love you.
ஏனென்றால் உன்னை நேசிப்பதை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன்.
And I say, when you grow up, I want you to love Jesus more than you love me, the Father.
நான் சொன்னேன், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தகப்பனாகிய என்னை நேசிப்பதை காட்டிலும் நீ தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும்.
That's what I'm training you for.
இதைதான் உங்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறேன்.
And then the second condition is you got to take up your cross every day, verse
27. 27th வசனம் இரண்டாவது நிபந்தனை, தன் சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும்.
It's not Jesus cross, it says my own cross in verse
27. 27th வசனத்திலே இயேசுவினுடைய சிலுவை அல்ல என்னுடைய சிலுவை.
He carried his cross for 33 and a half years.
33.5 வருடம் அவர் அவருடைய சிலுவையை சுமந்தார்.
Inwardly.
உள்ளாக.
And then finally died on an outward cross.
கடைசியாய் வெளியான சிலுவையிலே மரித்தார்.
I have an inward cross to take every day if I want to follow Jesus.
நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் எனக்கும் உள்ளான சிலுவை உண்டு.
That means I must die to myself which likes to run my life.
என்னுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிற சுயத்திற்கு நான் மரிக்க வேண்டும்.
There's someone sitting on the throne of my life when I am born into this earth.
நான் இந்த பூமியிலே பிறந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்திலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார்.
Every child has that
self. ஒவ்வொருவருக்கும் சுயம் இருக்கிறது.
That's why you find children grabbing, fighting, because self is ruling inside.
ஆகவேதான் பிள்ளைகள் சண்டை போடுகிறார்கள், பிடுங்குகிறார்கள், ஏனென்றால் சுயம் அவர்களை ஆளுகை செய்கிறது.
And that self is competing with Jesus Christ for the throne of your heart.
அந்த சுயம் இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனம் யாருக்கு என்ற சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, போட்டி நடக்கிறது.
Always telling you, seek what is good for you.
சுயம் எப்பொழுதுமே உனக்கு எது நல்லதோ அதை தேடு என்று சொல்கிறது.
But we are blind as to what is good for us.
ஆனால் நமக்கு எது நல்லது என்று தெரியாமல் குருடர்களாய் நாம் இருக்கிறோம்.
Just think about it. Do you think God knows better what is good for you, or you know what is better, good, what is good for you?
இதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நன்மை என்று அதிகமாய் தெரியுமா, அல்லது ஆண்டவருக்கு உங்களுக்கு எது நன்மை என்று தெரியுமா?
You know how small children are so foolish. They think they know better than their parents.
சின்ன பிள்ளைங்க எவ்வளவு மதியனமா இருக்கிறாங்க, பெற்றோர்களை காட்டில எனக்கு நிறைய தெரியும் என்று எண்ணுகிறார்களே.
Even when you take them to school at the age of 4.
4 வயசு அவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுது கூட எல்லாரும் முதல் நாள்ல
அழுவாங்க.
அம்மா அப்பா ஏன் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க?
See those children in the slums, they play in the mud there happily every day. They don't go to school.
குடிசையில் இருக்கிற ஜனங்களை பாருங்க, அவங்க மண்ணில் விளையாடுறாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போறதில்லையே.
All those poor people who are in the in the poorest area of town.
ஏழை ஜனங்கள் அவங்க ஏழையில் எல்லாம் இருக்கிறார்களே, ஜாலியா விளையாண்டு இருக்காங்களே.
Why you want to force me to go to school?
என்னையும் மாத்திரம் ஏன் கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க?
Next day the same thing and they think, what is my daddy and mommy doing to?
அடுத்த நாள் நடக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் நடக்கிறது, இதே நடந்துட்டு இருக்கு. அவங்க பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, அம்மா அப்பா எனக்கு ஏன் இதை செய்யறாங்க?
Even when you force them to study, they can't understand it.
அவர்களை படிக்கும்படி கட்டாயப்படுத்தும் போது கூட அவர்களுக்கு ஏன் நாம் அதை செய்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாது.
One day when they get established in good jobs, then
ஒரு நாளிலே நல்ல வேலையிலே வந்தவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள்,
Daddy, now I understand why you forced me.
அப்பா இப்ப புரியுது நீங்க ஏன் கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொல்லுவாங்க.
You can trust an earthly father like that.
ஒரு பூமிக்குரிய தகப்பனை இப்படியாய் நீங்கள் நம்ப முடிந்தது என்றால்,
you can see only your short future on this earth.
The bhoomiyile ungalude konjam edhirkaalathu dhaan avargalai paarkka mudiyum.
Can't you trust a heavenly father who sees long into the future as to what is best for you?
Ungal edhirkaalathai muttilumai arinda devan avargalathile ungalude vaalkaiyai neengal nambi oppu kodukka mudiyada?
So why not say, Lord, I want your will for my life.
ஆகவே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று ஏன் சொல்லக்கூடாது?
I have no choice of my own.
எனக்கு என்று ஒரு விருப்பமும் தேர்வும் இல்லை ஆண்டவரே.
Anything I'll give up anything you say. I want to do your will.
எதை விட்டுவிட சொன்னாலும் விட்டுடுவேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன்.
We all seek what is good for us.
நாம் எல்லோருமே நமக்கு எது நல்லதோ அதையே தேடுகிறோம்.
There's nothing wrong in that. We want to be healthy.
அதிலே ஒன்றும் தவறில்லை, நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
We want to get a good job so that we can have money enough to have a house and food and clothing for our children.
நல்ல வேலை இருந்தாதான் ஒரு வீடு, வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஆகாரம், உடை இதெல்லாம் இருக்க முடியும்.
That's why we educate our children so that they can grow up and earn good, have a good job and earn their living.
ஆகவேதான் பிள்ளைங்களுக்கும் படிப்பு சொல்லித்தரும், அவங்க வளர்ந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் வேண்டும் என்று.
There's nothing wrong in that.
அதிலே ஒரு தவறும் இல்லை.
We don't want our children to be like beggars dependent on others.
மற்றவர்களை சார்ந்திருக்கிற பிச்சைக்காரர்களாய் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறது நல்லதல்ல.
Can you believe that God desires much more than that for us?
ஆனால் அதை காட்டிலும் தேவன் நமக்கு இன்னும் அதிகமான காரியங்களை விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்ப முடியுமா?
He is not against you getting a good job and getting a good salary and living in a nice house. Not at all.
நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வீட்டிலே இருப்பதற்கு அவர் எதிரானவர் அல்ல, கண்டிப்பாய் அல்ல.
But he says, don't make that the main thing in your life.
ஆனால் அவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரதானமான காரியமாய் மாற்ற வேண்டாம்.
Let me show you a verse in Jeremiah 29.
எரேமியா 29 ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
This is a verse remember all your life.
இந்த வசனத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
Jeremiah 29:11.
எரேமியா 29:11 வசனம்.
The Lord says, I know the plans that I have for you.
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
You don't know it, but I know it, the Lord says.
உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
You are like little children.
நீங்க சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறீர்கள்.
See, your 3-year-old, you have made wonderful plans for that 3-year-old, but he doesn't know that.
3 வயது உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் அருமையான திட்டங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைக்கு அது தெரியாது.
When you send him to school, he doesn't know what plans you have.
நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நீங்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளைக்கு தெரியாது.
He would much rather play rather than go to school and sit in a classroom and study.
ஸ்கூல்ல போய் ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து படிப்பதற்கு பதிலாக அவன் விளையாட சொன்னா சந்தோஷமா விளையாடுவான்.
But you force him to go.
ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்த அனுப்புகிறீர்கள்.
He doesn't understand.
அவருக்கு அது புரியவில்லை.
Anyway, we don't understand when God is leading us in a certain way.
அதே போலதான் தேவன் ஒரு வழியிலே நம்மை நடத்துகிறார் என்றால் நாமும் அதை அறியாதவர்களாக இருக்கிறோம்.
He says, my plans are for your welfare, to give you a future and a hope.
என்னுடைய திட்டம் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு நன்மையான திட்டம், உனக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதான திட்டம்.
Not for any calamity in your life.
என்னுடைய வாழ்க்கைக்கு தீமைக்கல்ல.
No.
இல்லை.
I want to ask you one question. Do you believe that?
நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்கட்டும், நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா?
Just one verse, Jeremiah 29:11.
ஒரே வசனம், எரேமியா 29:11 வசனம்.
You believe that God's plans are always the best for you.
தேவனுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக எப்பொழுதும் சிறந்த திட்டம் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Where you should live.
நீங்க எங்கே ஜீவனம் பண்ண வேண்டும்?
What job you should take.
எந்த வேலையை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும்?
Whom you should marry.
யாரை திருமணம் செய்ய வேண்டும்?
How you should live every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும்?
Whether you should pay all your taxes honestly.
நீங்கள் நேர்மையாக உங்களுடைய எல்லா வரிகளையும் செலுத்த வேண்டும்.
You will lose a lot of money if you pay your tax honestly.
நேர்மையாக வரி செலுத்தினா நிறைய பணத்தை இழக்க நேரிடும்.
So there are people who try to somehow cheat the government in these areas.
இந்த காரியங்களிலே எப்படியாவது அரசாங்கத்தை ஏமாற்றும்படி அநேகர் முயற்சிக்கிறார்கள்.
But we read that even Jesus paid his tax.
நாம் வாசிக்கிறோம், இயேசுவும் அவருடைய வரியை அவர் செலுத்தினார்.
You know that?
அது உங்களுக்கு தெரியுமா?
Matthew 17.
மத்தேயு 17.
Verse 24.
24வது வசனம்.
People came to Peter.
ஜனங்கள் பேதுருடத்திலே வந்து,
and says, does your master pay tax?
நெஜமானன் வரி செலுத்துவாரா, வரிப்பணம் செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள்.
Doesn't he also pay tax?
அவர் வழிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள்.
And he said yes.
செலுத்துகிறார் என்றான்.
Yeah, he knew Jesus is an honest person. He doesn't cheat anyone.
பேதுரு தரும் இயேசு யாரை ஏமாற்ற மாட்டார், நேர்மையான நபர் என்று.
And you may say, oh, this government makes us pay so much tax. I won't have so much money then.
நீங்க சொல்லலாம், அரசாங்கம் நிறைய வரி பணத்தை வசூலிக்குது, எவ்வளவு வரி பணம் செலுத்தினா எனக்கு பணம் இருக்காது.
Jesus had less than you.
உங்களை காட்டிலும் மிக குறைவாக இயேசுவினிடத்தில் இருந்தது.
He could not take out a purse and say, okay, Peter, here, pay the tax.
அவருடைய பர்ஸ் எடுத்து பேதுரு தா பணத்தை வச்சுக்கோ போய் வரி செலுத்து என்று சொல்ல முடியவில்லை.
He said, go to the sea and cast your net and catch the first fish.
அவர் சொன்னார், நீ கடல் போ, வலையை வீசு, நீ பிடிக்கிற முதலாவது மீனை பிடி. 27வது வசனம்.
And you open its mouth.
அந்த மீனுடைய வாயை திற.
You'll find exactly the right amount of tax in that fish's mouth.
எவ்வளவு வரி பணம் செலுத்தினோமோ அதே பணம் துல்லியமாய் அந்த மீன் வாய் வாயில இருக்கும் என்று சொன்னார்.
Not just for me, two people's tax will be in the mouth.
எனக்கு மாத்திரமல்ல, ரெண்டு பேருடைய வரி பணம் அந்த வாயில இருக்கும்னு சொன்னார்.
So you give that verse 27 for you and for me.
அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார்.
Amazing. I've never heard of a man who pays tax for somebody else.
ஆச்சரியமா இருக்கிறது. வேற யாருக்காவது வரி பணம் செலுத்துகிற நபரை பார்த்திருக்கிறீர்களா?
He was so upright.
அவர் அவ்வளவு நேர்மையுள்ளவரா இருந்தார்.
Even Peter is a poor man. He's left everything to follow me. I have to pay his tax also.
பேதுரு பாவம், அவரும் ஏழையான மனுஷன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றினார், அவருக்காக நான் வரி செலுத்துவேன் என்று செலுத்தினார்.
What is the lesson from there?
அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன?
You decide to pay your tax. He may not give it from a fish, but one way or the other, he'll give you the money to pay the tax.
அதனுடைய கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? வரி பணம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தால், மீன் வாயிலிருந்து பணம் கிடைக்குமோ இல்லையோ, ஏதோ ஒரு வழியில தேவன் உங்களுக்கு வழிவாசலை உண்டு பண்ணுவார்.
I have paid taxes from 1972 onwards.
1972 இருந்து நான் வரி செலுத்தி வருகிறேன்.
Even if it is little.
கொஞ்சமா இருந்தாலும் சரி.
I want to be honest and pay. A little I have to pay.
கொஞ்சம் நான் செலுத்த வேண்டியதா இருந்தாலும் நான் நேர்மையாய் செலுத்த விரும்பினேன்.
Some years if I didn't cross the limit, then I wouldn't have government says you don't have to pay because you're getting less than this.
சில வருடங்களிலே அந்த வரம்புக்கு மிகுதியா இல்லாதபடி குறைவா இருந்தால் அரசாங்கம் செலுத்த வேண்டியதில்லை, நான் செலுத்த
மாட்டேன்.
அந்த வருஷங்களிலே நான் செலுத்த மாட்டேன்.
Wherever it was more, I said exactly. I would tell my auditor, please pay. I don't know what the rules are. Please pay. Tell me how much it is.
ஆடிட்டர் சொல்வேன், இந்த வழிமுறைகள் சட்டங்கள் எனக்கு தெரியாது, எவ்வளவு கூட இருக்கோ துல்லியமாய் நீங்கள் செலுத்துங்கள்.
Die to this desire to grab and cheat and keep for myself.
எப்படியாவது ஏமாற்றி பிடுங்கி எனக்காய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மைக்கு மறித்து போங்கள்.
Nobody in India can say they paid tax more honestly than I did.
இந்தியாவில் யாரும் என்னை காட்டிலும் நேர்மையாய் வரி செலுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது.
What did I lose?
நான் என்னத்தை இழந்து போனேன்?
I'm not a paid servant of any church.
எந்த சபையிலும் பணம் வாங்குகிற ஒரு ஊழியர் நான் அல்ல.
I lived off what I received from my father.
என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை வைத்து நான் ஜீவனம் பண்ணினேன்.
All my life.
என்னுடைய வாழ்நாள் முழுவதும்.
And we lived simply.
எளிமையாய் வாழ்ந்தோம்.
We lacked nothing.
ஒன்றும் நாங்கள் குறைவுபடவில்லை.
Till today, God has not only given us money, He has given us good health.
இந்த நாள் வரை பணம் மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார்.
We have not had to spend money in hospitals.
ஆஸ்பத்திரியிலே பணம் செலவு செய்கிற காரியம் நேரிடவில்லை.
What all God can do for you?
உங்களுக்கு என்ற தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியும்?
Just decide one thing.
ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும்.
Self will not run this life.
என்னுடைய ஜீவியத்தை சுயம் நடத்தாது.
Christ will be on the throne.
கிறிஸ்து சிங்காசனத்திலே இருப்பார்.
And I'll do whatever he says.
அவர் சொல்வதையெல்லாம் நான் செய்வேன்.
Tells me to forgive somebody, I'll forgive.
யாரையாவது மன்னிக்க சொல்கிறாரா, நான் மன்னிப்பேன்.
Somebody cheated you, the Lord says forgive him, forgive.
யாராவது என்னை ஏமாற்றி விட்டால் தேவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார், நான் மன்னிப்பேன்.
You know that people were giving huge amounts of money to Jesus.
இயேசு இடத்திலே நிறைய பணத்தை ஜனங்கள் கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
And Judas was collecting it all in a bag.
யூதாஸ் எல்லாவற்றையும் சேமித்து ஒரு வங்கியிலே வைத்திருந்தான்.
And he was taking most of it himself.
நிறைய பணத்தை அவனா தானா தனக்காய் செலவு செய்தான்.
But Jesus never asked him, give me that money.
இயேசு ஒருபோதும் அந்த பணத்தை எனக்கு கொடு என்று கேட்கவில்லை.
He wanted to save his soul. That was more important to him than how much money was in the bank.
வங்கியில எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டிலும் அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்க இயேசு விருப்பம் உள்ளவராயிருந்தார்.
Because the father told Jesus, forget it, I'll provide your need.
என்றால் பிதா இயேசுவிடத்தில் சொன்னார், அதை மறந்துவிடு, நான் உன்னுடைய தேவையை சந்திப்பேன்.
Don't fight with people for money.
பணத்திற்காக ஜனங்களிடத்தில் சண்டை செய்யாதே.
This is what it means for self to die.
சுயம் மரிக்க வேண்டும் என்றால் இதுதான்.
Because when it comes to money, a lot of people like they grab with their hands.
பணம் என்று வரும்பொழுது அநேகர் தங்கள் கைகளினால் எப்படியாவது பிடுங்குகிறார்கள்.
So that goes on to the third condition in Luke 14:33.
லூக்கா 13:33, மூன்றாவது நிபந்தனை.
That you can't be a disciple, Jesus said, if you don't give up all your possessions.
உன் உடைமைகள் எல்லாம் வெறுக்காவிட்டால் நீ எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டாய்.
There's a difference between possessing something and having something.
ஒரு காரியத்தை பிடித்து வைத்திருப்பதற்கும் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
Here is a pen.
இங்கே ஒரு பேனா இருக்கிறது.
It belongs to me.
இது இந்த பேனா என்னுடையது.
Possessing means I hold it like this.
பிடித்து வைத்திருப்பது என்றால் இதை நான் இப்படி வைத்திருக்கிறேன்.
Whether it's money or house or car or anything, this is mine.
பணமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் காரா இருந்தாலும் இது என்னுடையது.
I can't share it with anybody, I can't give it to anyone.
நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.
So what does the Lord say? Don't possess it.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதை நீ பிடித்து வைத்திருக்காதே.
Give up all your possessions.
உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விட்டுவிடு.
That doesn't mean I will throw it away.
ஆகவே நான் தூக்கி எறிகிறேன் என்ற அர்த்தமா? இல்லை.
I can have it.
நான் அதை வைத்திருக்கலாம்.
Now I'm not possessing it.
இப்பொழுது நான் இதை பிடித்து வைக்கவில்லை.
But it's there.
ஆமா, அது அங்கே இருக்கிறது.
The house is in my name.
வீடு என் பேர்ல தான் இருக்கிறது.
The scooter is in my name.
ஸ்கூட்டர் என் பேர்ல தான் இருக்கிறது.
But I'm not holding on to it saying nobody else can use it. No, I cannot give it to anyone.
ஆனா அதை நான் பிடித்து வைத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பயன்பாட்டுக்காக இது இல்லை என்று சொல்ல வருவதில்லை.
Whatever possessions you have,
உங்களுக்கு என்ன உடைமைகள் இருந்தாலும்,
if you hang on to it,
அதை நீங்கள் பிடித்து வைத்திருப்பீர்கள் என்றால்,
God cannot put anything into your hand because your hand is closed.
உன்னுடைய கரம் மூடி இருப்பதனாலே தேவன் எதையும் உன் கரத்திலே கொடுக்க முடியாது.
Open it.
உன் கரத்தை திறந்து விடு.
God, this is yours, you can take it, you can use it, you can do what you like with it.
ஆண்டவரே, உம்முடையது ஆண்டவரே, இதை நீர் எடுத்துக்கொள்ளலாம், இதை எப்படி வென்றாலும் பயன்படுத்தலாம், இது உம்முடையது ஆண்டவரே.
When my palm is open, God can put many many things into that palm.
என்னுடைய கரம் திறந்திருக்கும் பொழுது அந்த கரத்திலே தேவன் அநேக காரியங்களை கொடுக்க முடியும்.
I can tell you in the last 56 years since I left my job,
நான் சொல்ல முடியும், கடந்த 56 வருடங்கள் நான் வேலையை விட்ட பின்பு,
God has put many things into my hand which I never grabbed or sought after.
அநேக காரியங்களை தேவன் என்னுடைய கரத்திலே போட்டிருக்கிறார், நான் ஒருபோதும் அதை பிடித்து வைத்ததில்லை.
Most important, he has given me his word in my mind and my heart.
மிகவும் முக்கியமா என்னுடைய மனதிலே என்னுடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையை கொடுத்தார்.
And the ability to speak it in a way that people can understand and challenge them.
மக்கள் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாகவும் அவர்களை சவால் விடும்படியாகவும் உற்சாகப்படுத்த முடியாகவும் என்னுடைய வார்த்தை இருக்கும்படியாக உதவி செய்தார்.
That is the greatest gift God has given, not money to meet my earthly needs. That's a small thing.
பூமிக்குரிய தேவையை சந்திப்பதற்கு பணம் கொடுத்தாரே, அதெல்லாம் சிறிய காரியம், ஆனால் தேவன் கொடுத்த பெரிய ஈவு அதுதான்.
Why is it more Christians don't get that from God?
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்திலிருந்து இதை பெறாமல் இருக்கிறார்கள்?
I believe God wants to make every child of his a witness for Christ.
என்னுடைய எல்லா பிள்ளையும் அவருக்கு சாட்சியாய் மாற்ற தேவன் விரும்புகிறார்.
But you have to long for it.
Anala appadipatta vaanchai namakku vendum.
I didn't want to preach to become famous.
பிரபலமாகும்படி பிரசங்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை.
Lord, I don't want any fame, I don't want any money.
ஆண்டவரே எனக்கு புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம்.
I want Jesus to be glorified.
கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும்.
My favorite verse is John chapter 1.
எனக்கு பிடித்த வசனம் யோவான் 1 அதிகாரம்.
There we read about two of the disciples of John the Baptist.
யோவான் சனவருடைய இரண்டு சீஷர்களை நாம் பார்க்கிறோம்.
And John the Baptist was telling them about Jesus who came by.
யோவான் சனவன் இயேசு அங்கே வந்தான் என்று வந்தார் என்று சீஷர் இடத்திலே சொல்கிறார்.
There were two of them.
ரெண்டு பேர் அங்கே இருக்கிறார்கள்.
John preached to them in John chapter 1 verse 36.
யோவான் 1:36.
And what did he say?
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு,
He said, there, look at him, the Lamb of God. That's the one you look at.
இதோ அங்கே பாருங்கள், அவர்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், தேவாட்டுக்குட்டி.
Not at me.
என்னை அல்ல.
There, that one.
அந்த நபர், அவர்தான் தேவாட்டுக்குட்டி.
See what they did.
அவர்கள் என்ன செய்தார்கள்?
They heard John speak and they followed Jesus.
அவன் அப்படி சொன்னதை அவ் இரண்டு சீஷர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
Today many preachers want people to hear them and follow them.
இன்று அநேக பிரசங்கிகள் தங்கள் பிரசங்கிக்கிறதை கேட்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
John the Baptist said, no, don't follow me.
யோவான் சனம், இல்லை, என்னை பின்பற்றாதே.
He's the one you must follow.
நீங்கள் அவரைதான் பின்பற்ற வேண்டும்.
So this is my favorite verse.
இது எனக்கு பிடித்த வசனம்.
They heard him preach and they did not follow him. They followed Jesus.
அவன் அப்படி பிரசங்கிக்கிறதை அவ் இரண்டு சீஷர் கேட்டு அவரை அல்ல இயேசுவை பின்பற்றினார்கள்.
That's the best preacher in the world.
உலகத்திலே சிறந்த பிரசங்கியார் அப்படிப்பட்டவர் தான்.
They hear him speak and they don't follow him. They follow Jesus.
அவர் பேசுகிறதை கேட்பார்கள், அவரை அல்ல இயேசுவை பின்பற்றுவார்கள்.
If you want to be like that,
அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா?
God will give you the ability to share his word.
அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்க திராணியை, பலனை தேவன் உங்களுக்கு தருவார்.
There is a great need for that in Sweden, in Italy, in Canada.
ஸ்வீடனிலே, இத்தாலியிலே, கனடாவிலே இப்படிப்பட்ட தேவை அதிகமாக இருக்கிறது.
Every country.
ஒவ்வொரு தேசத்திலும்.
There are many people who want to draw people after them.
அநேகர் தங்களுக்கு நேராக ஜனங்களை இழுக்க விரும்புகிறார்கள்.
Come and join my church.
வந்து எங்கள் சபையை சேர்ந்து கொள்ளுங்கள்.
The Lord is not going to support such people.
தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை தாங்க போவதில்லை.
I was in Kerala once for a conference in India.
இந்தியாவிலே, கேரளாவிலே ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் சென்றிருந்தேன்.
And one man came who was from a Pentecostal church.
பெந்தெகோஸ்தே சபையிலிருந்து ஒருவர் வந்திருந்தார்.
He said, Brother Zach, I'm fed up with the Pentecostal church. I want to join your church.
பெந்தெகோஸ்தே சபையிலே நான் விடாய்த்து போய்விட்டேன், சோர்ந்து போய்விட்டேன், உங்கள் சபையை சேர விரும்புகிறேன் என்று சொன்னார்.
I said, please don't come.
அவரிடத்திலே வராதீங்க, இல்லை என்று சொன்னேன்.
You're fed up with the Pentecostal church.
நீங்க பெந்தெகோஸ்தே சபையிலே விடாய்த்து போயிட்டீங்க.
You come here with that spirit, after some time you'll be fed up with us also.
அப்படிப்பட்ட ஆவியோடு இங்கே வந்தா கொஞ்ச காலத்திலே எங்கள் மேலும் நீங்க விடாய்த்து போயிருவீங்க.
We are not perfect. We are pressing on to perfection. We are very imperfect even now.
நாங்க பூர்ணவான்கள் அல்ல, பூர்ணத்தை நோக்கி கடந்து போகிறோம். இப்பொழுதும் பூர்ணமற்றவர்களா இருக்கிறோம்.
You come here when you're fed up with yourself and your defeated life.
உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து விடாய்த்து போன பொழுது இங்கே வாருங்கள்.
Because we are a bunch of people not fed up with Pentecostal church or Catholic church. We are people who are fed up with ourselves.
ஏனென்றால் நாங்கள் கேத்தலிக் பெந்தெகோஸ்தே சபையை குறித்து விடாய்த்து போனவர்கள் அல்ல, எங்களுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து நாங்கள் விடாய்த்து போனவர்கள்.
If you come like that, you can join us.
அப்படிப்பட்ட ஆவியோடு வந்தால் நீங்கள் எங்களை சேர்ந்து கொள்ளலாம்.
We are inviting all people who are fed up with their own life.
தங்களுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து விடாய்த்து போன எல்லா ஜனங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம்.
They will be very happy in our midst.
அவர்கள் நம்மத்திலே மிகுந்த சந்தோஷமாக இருப்பார்கள்.
Bunch of people who want to die to themselves.
தங்களுக்கென்று மறிக்க விரும்புகிற ஒரு கூட்டம்.
With such disciples we can build a body.
அப்படிப்பட்ட சீஷர்களை வைத்து சரீரத்தை கட்ட முடியும்.
But nobody is seeking their own.
யாரும் தனக்கானதை தேடுகிறவர்கள் அல்ல.
Think of this human body.
சரீரத்தை குறித்து எண்ணி பாருங்கள்.
I do sign things all with my right hand.
எல்லா கையெழுத்தையும் நான் என்னுடைய வலது கையை வைத்து போடுகிறேன்.
But this left hand is not jealous that why your right hand is always doing everything.
ஆனால் இந்த இடது கை பொறாமைப்படுகிறதா, ஏன் வலது கை எல்லாத்தையும் சைன் பண்ணுது?
For example, writing a check.
உதாரணமா ஒரு காசோலை செக் எழுதுகிறேன்.
I sign with my right hand.
என்னுடைய ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது கையை வைத்து கையொப்பம் இடுகிறேன்.
Supposing one day I have an injury and my hand is in a plaster.
ஒரு நாளிலே ஒரு விபத்து நேரிடுகிறது, என் கை கட்டு போடப்பட்டிருக்கிறது.
Does the left hand say, ah, now is my chance to show something?
இடது கை லெப்ட் ஹேண்ட் சொல்லுமா, இப்ப கையெழுத்து போடுறதுக்கான என்னுடைய வேலையை வந்து விட்டது, இது என்னுடைய வாய்ப்பு என்று சொல்லுமா?
Now I can sign the check.
இப்பொழுது நான் செக்குக்கு சைன் போடலாம்.
The bank will say, I cannot recognize the signature. Whose signature is this?
பேங்க்ல போனா இந்த சைன் உங்களுடைய சைனா, இது உங்களுக்கு தெரியாத சைனா இருக்கிறது என்று புறக்கணித்து விடுவார்கள்.
But the left hand doesn't say that.
இடது கை அதை சொல்லுவதில்லை.
The left hand does everything to quickly heal the right hand so that the right hand can again work.
எப்படியாவது என்னுடைய வலது கையை சுகமாக்க வேண்டும் என்று இடது கை எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்து சுகமாக்குகிற காரியத்தை செய்யும்.
Can we find a church like that where people seek the good of the others?
அப்படிப்பட்ட ஒரு சபையை காண முடிகிறதா, மற்றவர்களுடைய நலனை தேடுகிற சபை?
No jealousy.
பொறாமை இல்லை.
No trying to show I can do better than you.
உங்களை காட்டிலும் நான் சிறப்பாய் காரியத்தை செய்ய முடியும் என்று காண்பிக்கிற ஆவி அல்ல.
That is the body of Christ.
அதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
It's not where there are 30,000 people.
30,000 ஜனங்கள் இருக்கிற சபை அல்ல.
Jesus said, two or three gather like this, I am in the midst there.
இயேசு சொன்னார், ரெண்டு பேர் மூன்று பேர் இப்படி கூடி வந்தால் நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன்.
The Lord may increase it to 5, 10, 20, 30.
ஆண்டவர் வளர செய்ய முடியும் 5, 10, 20, 30 என்று.
They must all have the spirit.
ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஆவி இருக்க வேண்டும்.
I want to fall into the ground and die.
நிலத்தில் விழுந்து நான் மரிக்க போகிறேன்.
The Christ must be glorified.
கிறிஸ்து தான் மகிமைப்பட வேண்டும்.
When people hear me speak, they must not follow me, they must follow Jesus.
நான் பிரசங்கிக்கிறதை ஜனங்கள் கேட்கும்போது என்னை பின்பற்றக்கூடாது, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்.
Dear brothers and sisters, that is what God is looking for everywhere.
அருமையான சகோதர சகோதரிகளே, இதை தான் தேவன் எங்கும் தேடுகிறார்.
If he finds people like that, he'll build the church in your town also.
அப்படிப்பட்ட ஜனங்களை உங்களுடைய பட்டணத்திலே கண்டுபிடித்தால் உங்களுடைய பட்டணத்திலும் சபையை தேவன் கட்டுவார்.
Your inability to speak a language doesn't matter.
ஒரு மொழியை பேச முடியவில்லை என்பதெல்லாம் காரியம் அல்ல.
God will give people to give that message in other languages.
மற்ற மொழிகளே மொழிகளிலே அந்த செய்தியை பேசத்தக்க கொடுக்கத்தக்க ஜனங்களை தேவன் கொடுப்பார்.
In our CFC website, we have, I think, 40 languages in which the word of God is being proclaimed.
CFC இணையதளம் வெப்சைட்டிலே 40 மொழிகளிலே தேவனுடைய வார்த்தை சென்றடைந்து கொண்டிருக்கிறது.
Isn't that right, John? I think it's 40 languages.
Yes, sir.
Yeah. So, I'll tell you something. I did not ask any one of these people to translate anything.
நான் உங்களுக்கு சொல்லட்டும், யாரிடத்திலும் இதை மொழிபெயர்ப்புங்கள் என்று யாரிடத்திலும் நான் கேட்டதில்லை.
I never paid anybody even 1 rupee.
ஒரு ரூபாய் கூட யாருக்கும் இதற்காக நான் பணமாய் கொடுத்ததில்லை.
People are blessed and say, I want to do something for you.
ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சபைக்காய் உங்களுக்காய் ஏதோ ஒன்றை செய்கிறேன் என்று சொன்னார்கள்.
What did we do?
நாம் என்ன செய்தோம்?
We just fell into the ground and died.
நிலத்தில் விழுந்து மரித்தோம்.
We buried ourselves.
நாம் மரித்து செத்து அடக்கம் பண்ணப்பட்டோம்.
Here and there the Lord brings fruit.
அங்கேயும் இங்கேயும் தேவன் கனியை உண்டு பண்ணுகிறார்.
We never tried to promote CFC.
ஒருபோதும் CFC-யை முன்னாக்க தள்ளும்படி நாங்கள் பிரியப்பட்டதில்லை.
God has got amazing ways to bring people into his kingdom.
ஆச்சரியமான வழியிலே தேவன் ராஜ்யத்திலே ஜனங்களை சேர்த்தார்.
This is my advice the Lord gave me 47 years ago. I give you.
47 வருடங்களுக்கு முன்பாய் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனை தான் உங்களுக்கு
கொடுக்கிறேன்.
உங்களுடைய பட்டணத்திலே ஒவ்வொரு நாளும் உங்கள் சுயத்துக்கு நீங்கள் மறிக்க வேண்டும்.
I want to please you this day.
இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
If you cannot preach at all.
உங்களால் பிரசங்கிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை.
God will give you meet with people where the few words you can bring them to Christ.
நீங்கள் ஜனங்களை சந்திக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பகிர்ந்து கொள்கிற வார்த்தையிலே நீங்கள் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வரும்படியான வார்த்தையை தேவன் கொடுப்பார்.
When you come together he will build a fellowship.
நீங்கள் கூடி வரும் பொழுது அவர் ஐக்கியத்தை கட்டுவார்.
Even if you don't have great preachers in your midst.
உங்கள் மத்தியிலே பெரிய பிரசங்கியார் இல்லை என்றாலும் பரவாயில்லை.
God bless you all.
தேவன் தானே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.
Thank you. Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Please help us to be gripped by what we have heard.
நாங்கள் இந்த கேட்ட செய்தியிலே நாங்கள் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும்.
And help us to honor you.
உம்மை நாங்கள் கனப்படுத்த உதவி செய்யும்.
These dear brothers and sisters, we pray that you will do a great work through them in their own life first of all.
தர்மியான சகோதர சகோதரர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்வீராக.
And in their families.
அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே.
And then Lord, build fellowships so that your name can be glorified in all these places.
எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஐக்கியத்தை கட்டுவீராக.
Where no human being is being honored.
எந்த மனுஷனும் கனப்படுகிற காரியம் அல்ல ஆண்டவரே.
Only Christ is exalted.
கிறிஸ்து மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே.